நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அந்த குடும்பமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும். குடும்பத்தை கவனிக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உடல்நிலை வந்து நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும். அவங்களுமே குடும்பத்தை மட்டும் பார்த்தா போதாது, தன்னுடைய உடல்நிலையும் நல்லா கவனிச்சுக்கணும். பெண்களுடைய உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக மகளிர் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சவிதா மணிகண்டன் அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். அவங்கள சந்திப்போம் வாங்க. வணக்கம் டாக்டர். இப்போ பொதுவாக பெண்கள் தங்களுடைய உடல்நலனை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் டாக்டர்?
வணக்கம் நேயர்களே. பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தின் ஆணிவேர், அதனால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிக அவசியம். ஆரோக்கியம் என்பது நாம் சாப்பிடும் உணவு பழக்க வழக்கங்களிலிருந்தே துவங்குகிறது. ஸோ காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் பால் உட்கொண்டு நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரமாவது செய்வது மிக அவசியம். பிரேக்ஃபாஸ்ட் உட்கொள்ளும் பொழுது தினம் அரிசி சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள், அதாவது இட்லி தோசை என்று இல்லாமல் விதம் விதமாக, ஒரு நாள் கோதுமை ரவையால் உப்புமா செய்யலாம், ஒரு நாளைக்கு பிரெட், ஒரு நாளைக்கு சீரியல்ஸ், அடை என்று விதவிதமாக சாப்பிடுவது அவசியம். மதிய வேளையில் சாதத்தின் அளவை கம்மி செய்து காய்கறிகள் அதிகம் சாப்பிடுறது நல்லது. இரவு நேரத்தில் சாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். டிஃபன் வெரைட்டிஸ் மட்டுமே எடுத்துக்கணும். சாப்பிட்டு கட்டாயம் 1 அல்லது 2 மணி நேரமாவது கழித்த பின்னரே நாம் தூங்க செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். நம்ம இமீடியட்டாக தூங்க போனோம்னாக்கா அதில் வந்து நமக்கு அசிடிட்டி அந்த ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 2 மணி நேரம் கழித்து ஒரு டம்ளர் பால் அதை சூடான தண்ணி உட்கொண்டு நம்ம தூங்க செல்வது அவசியம். ஸோ இடைவேளை நேரங்களில், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுக்கு இன்பிட்வீன் டைம், 11 o'clock அல்லது ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி சமயங்களில் துருவிய காய்கறிகள் பழங்கள் உட்கொள்வது சிறந்தது.
இப்போ நீங்க சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவா பொருந்தக்கூடியது. பெண்கள்னு குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குன்னே வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள் பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களுக்குமே சரியாக 28 நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை, கட்டாயம் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பெண்களும் வித்தியாசம். ஸோ அது மாதிரி 21 நாட்களிலிருந்து 35 நாட்களுக்குள் ஒரு முறை மாதவிடாய் வந்தாலும் அது நார்மல் தான். ஸோ மாதவிடாய் சமயத்தில் அதிகமான இரத்தப்போக்கு இருந்தாலோ அல்லது கட்டி கட்டியாக கிளாட்ஸ் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி சென்றாலோ, அதிகமான வலி ஏற்பட்டாலோ, அல்லது மாதவிடாய் சமயங்கள் தவிர பிற நேரத்திலும் இரத்தப்போக்கு ஸ்பாட்டிங் என்று சொல்வார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தப்போக்கு ஆனாலா, இம்மிடியேட்டாக ஒரு கைனகாலஜிஸ்டை அணுகுவது அவசியம்.
இப்போ பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருப்பையில் ஏற்படுற கட்டிகள் அல்லது சினைப்பை கட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட்டிகள் வந்து எதனால் ஏற்படுது, அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, அதுக்கு என்ன தீர்வு, அதெல்லாம் பற்றி சொல்லுங்க டாக்டர்.
இந்த கருப்பை தசைகளிலிருந்து உருவாகும் ஒரு பினைன் டியூமர் கட்டி தான் ஃபைப்ராய்ட் என்று சொல்கிறோம். இது வீட்டில் அம்மாக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ ஃபைப்ராய்ட் இருந்தால் நமக்கும் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறது அவசியம். ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் தவிர உடல் பருமனாக இருக்கவர்களும் ஃபைப்ராய்ட் கட்டிகள் வர சான்சஸ் இருக்குது. இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ், என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்று கேட்டால், மாதவிடாய் சமயங்களில் அதிகமான இரத்தப்போக்கு வரலாம், மாதவிடாய் சமயங்களில் அதிகமாக வலி ஏற்படலாம். சிகிச்சை முறைகள் கட்டிகள் அளவை பொறுத்தும் அல்லது அந்த கட்டிகள்னால என்ன பிரச்சனை வருதுங்கிறத பொறுத்து தான் மாறும். ஸோ ஒரு ஒரு ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருந்தாலே அதுக்கு எல்லாருக்குமே அறுவை சிகிச்சை தேவைங்கிறது அவசியம் கிடையாது. சைஸ் பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டும் மாறும்.
சரிங்க, இப்போ இந்த மாதிரி கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம?
இந்த கட்டிகள் இருக்கிறது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வரலாம், உடல் பருமனாக இருக்கிறவர்களுக்கு இந்த கட்டிகள் வரலாம். இமீடியட்டாக இதை எப்படி உறுதிப்படுத்திக்கலாம் அப்படி கேட்டாலும், ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட அவங்க எக்ஸாமினேஷன், இன்டர்னல் எக்ஸாமினேஷன் என்று சொல்வோம், அந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணுற போது கருப்பை கொஞ்சம் பெருசாக வீங்கி காணப்படலாம். அல்லது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுங்கிறது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குது, அந்த ஸ்கேன் முறையிலுமே அந்த சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்ட் எங்கே இருக்குது, கருப்பை தசையிலேருந்து இருக்கா இல்லை உள் பக்கமாக இருக்கா இல்லை வெளி சுவரில் இருக்கா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பெண்களுக்கு கருப்பை தொடர்பாக வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னாக்கா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது, இது வந்து எதனால் ஏற்படுது, அதுக்கு என்ன தீர்வுங்க?
பெண்களுக்கு வெவ்வேறு சமயங்களில் வெள்ளைப்படுறது இயல்பானது. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வெள்ளை ஏற்படலாம், மாதவிடாய் வருவதற்கு 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்னரே வெள்ளை ஏற்படலாம், இரு தீட்டிற்கு இடைப்பட்ட சமயங்களில் சினை முட்டை வெளிவரும் சமயத்தில் வெள்ளை ஏற்படலாம். ஸோ இந்த வெள்ளை படும்போது இது வந்து எந்த மாதிரி வெள்ளைப்படுறது நமக்கு இன்ஃபெக்ஷன் என்று தெரிந்ததுன்னா, அது பிறப்பு உறுப்புகளில் அதனால் அரிப்பு ஏற்படலாம், அல்லது தயிர் மாதிரி திரி திரியாக வந்தாலோ, அல்லது வெள்ளைப்படுவதில் ஸ்மெல் வந்தாலோ, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, அல்லது வெகு நாட்களாகவே வெள்ளைப்படுறது இருக்குது, வெறும் குறிப்பிட்ட சமயங்களில் மட்டும் இல்லாது ரொம்ப நாளாக 1 மாதம் 1.5 மாதமாக கண்டினியூஸாக வெள்ளைப்படுறது இருந்தால், அது வந்து மேற்கொண்டு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கருப்பை வாய் பரிசோதனை, இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கைனகாலஜிஸ்ட் அணுகி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது முக்கியம்.
சரிங்க, இப்போ இந்த சினைப்பை கட்டிகள் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
உடல் பருமன் ஏற்பட்டால் மாதவிடாய் 1.5 அல்லது 2 மாதம் 1 முறை என்று தள்ளி சென்றாலோ, அல்லது அச்சமயத்தில் இரத்தப்போக்கின் அளவு குறைந்தாலோ பிசிஓஎஸ் இருக்கும் வாய்ப்புள்ளது. பிசிஓஎஸ் என்றால் என்ன என்று கேட்டால், பிசிஓஎஸ் என்பது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். ஸோ இது என்னன்னா, இது குறுமிளக அளவில் இரு சினைப்பைகளிலும் சிறு சிறு நீர்க்கட்டிகள் வரும். இதனால் ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தலாம்.
இப்போ இந்த கருப்பை பரிசோதனை அப்படிங்கறத பொறுத்தவரை யாரெல்லாம் வந்து அந்த பரிசோதனை செஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம அந்த பரிசோதனை செஞ்சுக்கிறோம்?
கருப்பை வாய் பரிசோதனை என்பது திருமணமான பெண்களிலிருந்து 65 வயது வரை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஒரு டெஸ்ட். ஸோ இது வந்து பிரச்சனை உள்ளவர்கள் தான் வரணுங்கிறது கிடையாது, நார்மல் பெண்மணிகள் எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களே இந்த கருப்பை வாய் பரிசோதனையும் செய்து கொள்வது அவசியம். இது முதல் 3 வருடங்களுக்கு வருடா வருடம் செய்ய வேண்டிய ஒரு டெஸ்ட்டுமே நார்மல் என்று ரிப்போர்ட் வந்தால், பிறகு 3 வருடங்களுக்கு ஒரு முறை செய்தால் போதும். இது எதுக்காக செய்கிறோம் என்று கேட்டால், இது வந்து பெண்களை, இந்திய பெண்கள் பொறுத்த வரைக்கும் கருப்பை வாய் கேன்சர் என்பது அதிக அளவில் பாதிக்கக்கூடியது. ஸோ இந்த கருப்பை வாய் கேன்சரில் ஏதாவது ஆரம்ப நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம கருப்பை வாய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குங்களா?
கருப்பை புற்றுநோய் தடுக்கிறதுக்கு ஆரம்ப நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கருப்பை வாய் பரிசோதனை செய்யலாம். ஸோ இதை செஞ்சால் நம்ம வந்து ஆரம்ப நிலையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா 100% இந்த புற்றுநோயிலேருந்து ப்ரிவென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டே நிறைய இதில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து HPV தடுப்பூசிகள். HPV என்பது ஒரு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்ற கிருமி தான் கருப்பை வாய் கேன்சர் விளைவிக்கக்கூடியது. ஸோ இதுக்கு தடுப்பூசிகள் வந்திருக்கு. இந்த தடுப்பூசிகள் நம்ம 3 தடுப்பூசிகள் 3 டோஸ் இருக்குது. 6 மாத இடைவெளிக்குள்ளே 3 டோஸ் நம்ம போட்டால் 100% நம்ம கருப்பை வாய் கேன்சர் தடுக்கலாம். ஸோ இது வந்து யாரெல்லாம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, 10 வயது சிறுமிகளிலிருந்தே கல்யாணம் ஆவதற்கு முன் இந்த வேக்சின் போடுறவங்களுக்கு 100% பெனிஃபிட் இருக்குங்கிறத உறுதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸுங்கிறது உடலுறவு மூலியமாக தான் பரவுது. ஸோ அப்படி ஆகும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன் பெண்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கும் போது அவங்களுக்கு வந்து 100% ப்ரொடெக்ஷன் இருக்குது, இந்த கேன்சர் வராமல் தடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த தடுப்பூசி முறையை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எல்லா கைனகாலஜிஸ்ட்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது, கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வயது வந்த பெண்கள் திருமணம் ஆவதற்கு முன் இந்த வேக்சின் போட்டுக்கொள்வது ரொம்ப சிறந்தது.
இந்த தடுப்பூசி 10 வயசுலேயே போடணுமா?
10 வயசுலேருந்து இப்போ வேக்சினேஷன் ஷெட்யூல்ஸ்லேயே வந்தாச்சு. 10-12 வயசுலேருந்து அந்த சமயங்கள்லாம் வயதுக்கு வராங்க. ஸோ அதனால் அந்த சமயத்துலேருந்து நம்ம திருமணம் ஆவதற்கு முன் போட்டால் ரொம்ப ப்ரொடெக்ஷன். திருமணம் ஆன பெண்களும் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் அந்த ப்ரொடெக்ஷன் ரேட் 100% இருக்கிறதுக்கு ஒரு 70-80% கம்மியாயிருது. ஏன்னா உடலுறவு வந்தாச்சு, அது மூலிமா வைரஸ் பரவி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து கல்யாணம் ஆவதற்கு முன் போட்டால் தான் அதுக்கு பெஸ்ட் ரேட்.
இப்போ மற்ற தடுப்பூசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூஸ்டர்னு சொல்லிட்டு திருப்பியும் 2வது தடவை 3வது தடவை போடுற மாதிரி இருக்குது. இது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை 1 தடவை போட்டால் போதுமா?
இது வந்து பூஸ்டரே தேவைப்படாதுங்க. இது முதல் 3 டோஸ் மட்டும். என்ன டோசேஜ் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தடுப்பூசிகள் 0, 2 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், அதாவது இன்னைக்கு போட்டோம்னாக்கா இன்னிலேருந்து 2 மாதம் கழிச்சு, அதுலேருந்து 4 மாதம் கழிச்சு, அந்த 6 மாத இடைவெளியில் 3 தடுப்பூசிகள் வரும். அது மட்டுமே, அதுக்கு மேலே பூஸ்டர் டோசஸ் எதுவுமே தேவையில்லை. அதுவே ஃபார் எவர் லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்.
இப்போ புற்றுநோய் பற்றி பேசும்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோய் இன்னொரு பிரச்சனை இல்லைங்களா? இப்போ அந்த மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பெண்கள் தெரிஞ்சுக்கலாம்?
அது வந்து மார்பக பரிசோதனை செய்து கொண்டால் அது என்ன பிரச்சனைங்கிறது தீர்மானமாக நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிக்கலாம். இது கருப்பவாய் பரிசோதனை மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட தான் போய் பரிசோதனை செய்துக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு பெண்களும் தங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பரிசோதனையை மேற்கொள்ளலாம். 1 மாதமும் மாதவிடாய் முடிந்த 1 வாரத்திற்குள் பெண்கள் தங்கள் மார்பகங்களை பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். முதலில் கண்ணாடி முன் நின்று மார்பகங்கள் 2 ஒரே அளவில் உள்ளனவா, காம்பு சரியாக உள்ளதா அல்லது உள் இழுக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். பிறகு விரல் நுனியால் 2 மார்பகங்களையும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வெளி சொத்து, அப்புறம் உள் சொத்து, ஏரியோலாம் நிப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த காம்பு பக்கத்தில் இருக்கிற சொத்துலையும் பார்த்துட்டு, அதில் ஏதாவது கட்டிகள் தென்படுகிறதா அல்லது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது பால்பேட் செய்யும் போது நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் வருகிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது தென்பட்டால், சந்தேகங்கள் இருந்தால் அதன் பிறகு டாக்டரை அணுகுவது அவசியம். ஸோ இந்த மாதிரி மார்பக பரிசோதனை செய்யும் போது ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர்ஸ் தெரியறது, அல்லது நார்மலாக வந்து பிரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத பெண்களே உறுதிப்படுத்திக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரெஸ்ட் கேன்சரை எளிதில் குணப்படுத்திடலாம்.
இந்த பரிசோதனை வந்து அவங்க வீட்டிலேயே அவங்களே பண்ணிக்கிறது இல்லைங்களா?
ஆமாம், வீட்டில் இருந்தபடியே அந்த மாதம் மென்சஸ் முடிஞ்ச ஒரு வாரத்திற்குள் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே பெண்களே தெரிஞ்சு கொள்ளலாம். இனிஷியலாக வேணால் ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் அது எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த டெஸ்டை கண்டுகொண்டு அதுக்கு பிறகு அவங்களே வீட்டில் ஒரு ஒரு மாதம் செய்யலாம்.
பிரைமரி ஹெல்த் சென்டர்லலாம் கூட இந்த இதற்கான ஆலோசனைகள் கொடுக்குறாங்க இல்லைங்களா?
பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் கொடுக்குறாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேக்சின்ஸும் போடுறாங்க. இந்த மாதிரி பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத கேட்டுக்கிறது பெண்கள் அங்கேயும் போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். பிரெஸ்ட் கேன்சர் என்பது உலகளவில் ஃபீமேல் நம்பர் ஒன் கேன்சர், வேர்ல்டு வைட் பிரெஸ்ட் கேன்சர். இந்தியா லெவலில் நம்பர் ஒன் கேன்சர் ஃபீமேலுக்கு சர்விக்ஸ் கேன்சர், அதாவது கருப்பை வாய் கேன்சர். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து தடுக்கக்கூடியது ஒன்று, தடுத்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கேன்சர்ஸ்லேருந்து நம்ம விடுதலைப்படலாம்.
சரிங்க டாக்டர், இப்போ வந்து இந்த முக்கியமான இந்த ரெண்டு கேன்சரை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து பெண்கள் வந்து நல்லா சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க. இப்போ உடற்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது சில பேர்லாம் வந்து நான் வீட்டு வேலையெல்லாம் நான் தானே செஞ்சிட்ருக்கேன், எனக்கு தனியாக உடற்பயிற்சி வேணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது சரியானதுங்களா எப்படிங்க?
எல்லாரும் அறிந்தது போல உடற்பயிற்சியின் மிக முக்கியமான ஒரு பயன் வந்து உடல் பருமனை குறைப்பது. ஸோ இது தவிர உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நம் உடலில் சுரக்கும் ஒரு ஹார்மோன், ஒரு எண்டார்ஃபின் ஒரு கெமிக்கல் சுரக்குது, அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. வீட்டு வேலை செய்யறது இருக்கு, பட் கண்டினியூஸாக நம்ம வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நடைப்பயிற்சி ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி வீட்டு வேலைகளை செய்ய மாட்டோம். நடுப்புற ஏதாவது கொஞ்சம் செய்வோம், அப்போ திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், அந்த நேரத்தில் பசிக்கும், நம்ம எதாவது சாப்பிடுவோம். ஸோ அப்படி செய்யும் போது அந்த நம்ம பண்ணுற எக்ஸசைஸும் நம்ம உட்கொள்ளும் உணவும் சரியாயிடுது. உடற்பயிற்சின்னு தனியாக அதுக்கு நேரம் கொடுக்கும்போது தான், நம்ம அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக உடல் பருமனை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் நம்ம உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் ரத்தம் சீராக பாய்கிறது. அப்படி இருக்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து உடற்பயிற்சினால் நடக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நேயர்களே, தினமும் ஒரு அரை மணி நேரமாவது காலை நேரத்தில் வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் பால் மட்டுமே குடித்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி கண்டிப்பாக எல்லாரும் செய்ய வேண்டும்.
அதாவது உடல் பருமனாக இருந்தாலும் இல்லைனாலும் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம்.
கண்டிப்பாக கண்டிப்பாக.
அப்புறம் பெண்களுக்கு வந்து முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா இந்த மெனோபாஸ் அப்படின்னு, இப்போ அதை பற்றி ஓரளவுக்கு நிறைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு, இருந்தாலும் அந்த சமயத்தில் நிறைய அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள் டாக்டர்.
மெனோபாஸ் என்று யாருக்கு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதவிடாய் ஒரு வருடத்துக்கு வராமல் இருந்தால் அது மெனோபாஸ், ஒரு வருஷமாகவே பீரியட்ஸ் ஆகாத பெண்கள் மெனோபாஸ் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனோபாஸ் சமயத்துலையும் அதுக்கு ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முன்பாகவே அந்த மெனோபாஸோட சிம்டம்ஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், திடீர்னு வந்து உடம்புல வந்து ஒரு ஹீட் வேவ்ஸ் பாயிற மாதிரி இருக்கும், அப்படி வேர்த்து கொட்டும், கோவம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக வரலாம். இதெல்லாமே வந்து மெனோபாஸ் அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு ஹார்மோன்ஸ் கோளாறுனால வருது. கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக இந்த மாதிரி வந்து அதிகப்படியான கோவம், கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் வர்றதுக்கு அது ரீசனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம புக்ஸ் படிக்கலாம். யூஸ்வலாக சொல்லுவாங்க வயசாகிடுச்சு, மெனோபாஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து உங்களுக்கு மெமரி லாஸ் வந்துருச்சு, மருதி ஏற்பட்டுடுச்சு, ஞாபக மருதி அதனால தான் இருக்குது அப்படிமா சொல்லுவாங்க. மெனோபாஸுக்கும் ஞாபக மருத்துக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு, அந்த கோபமான அந்த மூட்லேருந்து வெளியில் வரணும்னா கொஞ்சம் ஏதாவது புக்ஸ் படிக்கலாம். நார்மல்ஸ் மாதிரி இல்லை, சாதாரண பத்திரிகை இல்லை பேப்பர் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அந்த மாதிரி படிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, நமக்கு வந்து அந்த கோவம்லாம் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மெனோபாஸ் சமயத்தில் நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் கான்ஷியஸ்னஸ் வரணும். சின்ன வயதில் சாப்பிட்ட அதே ரெண்டு இட்லி மெனோபாஸ் ஃபீமேல் சாப்பிட்டாலும் அவங்க உடம்பு போடும், ஏன்னா வந்து நமக்கு உடம்புல இருக்கிற அந்த செரிமானம் ரேட் கம்மியாகிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற டயட்லேயும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அதிகப்படியான கேலரி உள்ள டயட் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் காலையில் பண்ணுவது மிக சிறந்தது, அது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால்சியம் அதிகம் இருக்கிற மாதிரி சாப்பாடில் வேணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயிர், மோர், பால் இதெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் மெனோபாஸ் லேடிஸ் 50-60 வயதுக்கு மேலே இருக்கப்பட்டவங்களுக்கு டயபெட்டிஸோ அல்லது கொலஸ்ட்ராலோ கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம டயட்லேயே கால்சியம் அதிகம் இருக்கிற மாதிரி அவ்வளோ 2 டம்ளர் தயிர், 4 டம்ளர் பால்லாம் குடிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம கால்சியம் டேப்லெட்ஸாக கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும். டெய்லி ஒரு கால்சியம் டேப்லெட் சாப்பிடும் போது நமக்கு அந்த போன்ஸ் வலுவாக இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது.
இந்த மெனோபாஸ்க்கு பின்னாடி நமக்கு வந்து இந்த ஹார்மோன் செக்ரீஷன் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போறதுனால பெண்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க, அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி சமாளிக்க முடியும் டாக்டர்?
இப்போ ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோன் பெண்கள் ஹார்மோன் தான் வந்து மெனோபாஸ் ஃபீமேல்ஸ்க்கு அது வந்து கம்ப்ளீட்டாக அது ஸ்டாப் ஆயிடுது. ஈஸ்ட்ரஜன் செக்ரீஷனே இல்லை, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் வரும். ஸோ அந்த ஈஸ்ட்ரஜன் தான் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடெக்டிவ் ஹார்மோன். ஸோ நம்மளோட தோல், ஹேர், ஹார்ட், போன்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தேவைப்படுது. ஸோ மெனோபாஸ் லேடிஸ்க்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் கட் ஆஃப் ஆகிறதுனால டயட்டில் நிறைய தண்ணி உட்கொள்ள வேண்டும், அப்புறம் எக்ஸசைசஸ் செய்யணும், கால்சியம் டேப்லெட் சாப்பிடணும், தோல்லாம் நல்ல காம்ப்ளெக்ஷன் அதெல்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு, அந்த சுருக்கம் அதெல்லாம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் உணவு வகைகளை நிறைய மேற்கொள்ள வேண்டும். ஹார்மோனியம் பேலன்ஸுங்கிறது ஆக வேண்டியதான். அது நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், அது எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம மேலும் மேலே நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகுறோங்கிறது முக்கியம். மெனோபாஸுங்கிறது ஒரு எப்படி ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு விமனோட ஒரு ஸ்டேஜில் வருதோ அந்த மாதிரி மெனோபாஸுங்கிறது விமன் ஸ்டேஜ். அது கண்டிப்பாக வந்து மெனோபாஸ் கேன் பி ஃபேஸ்ட் கான்ஃபிடென்ட்லி.
தேங்க்யூ டாக்டர். இது வரைக்கும் வந்து நிறைய இந்த பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்கள் நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. அவங்க சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
நேயர்களே, இது வரைக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் மகளிர் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சவிதா மணிகண்டன் ரொம்ப நல்ல விவரங்கள் நமக்கு சொன்னாங்க. நீங்கள் கேட்ட இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422 243 1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.